ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபிஹி பிரகாஷாபிஹி ஆவித்யம் நிகதம் தமஹ. பொன் உலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண் உலகில் எண்ணிலமை கண்டும் இறங்காரே ஆமாகில் மண்ணும் மடல் ஊர்வன் வந்து. பிள்ளை திருநறையூர் அரையர் அருளி செய்த இந்த தனியனே பரகால நாயகியின் பேச்சு போல அமைந்துள்ளது. பரகால நாயகியை நறையூர் நம்பி எம்பெருமான் வந்து இவளை ஏற்கவில்லை என்றால் தன்னுடைய உள்ளத்தின் ஆற்றாமையை மடல் ஊர்வதன் மூலம் வெளிப்படுத்துவேன் என்று பரகால நாயகியே கூறுவது போல இந்த தனியனில் அவர் சாதித்துள்ளார். மண் உலகில் என்று ஆழ்வாரின் திருவுள்ளத்தை அழகாக தனியனின் காட்டுகிறார். மண் உலகு என்றதால் இந்த உலகமானது நிலையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் என்னுடைய துன்பத்தை கண்டு யாரும் கருணை புரியவில்லையே அப்படி என்று சாதிப்பது போல் உள்ளது. ஒருவேளை நிலையில்லாத உலகமாக இது இருந்துட்டாக்க விரைவில் தொலைந்து போயிடும், அப்போது என்னோட வியசனத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்பது போல அருளி செய்துள்ளார். சிறிய திருமடலில் கண்ணனுக்காக மடல் எடுப்பேன் என்று பரகால நாயகி சொன்னால், ஆனால் அந்த எம்பெருமான் வந்து இவளை பெறவில்லை. அதனால் பெரிய திருமடலில் எம்பெருமான் உகந்து அருளின இடங்களில் எல்லாம் மடல் எடுத்து அவனே பெற்று விடுவேன் என்று உறுதியாக கொள்கிறார். கடல் என்ன காமத்தராகினும் மாதர் மடல் ஊரார் அப்படின்ட்டு பெண்கள் மடல் ஊறக்கூடாதுன்னு ஒரு தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும், அதாவது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற விதி வாக்கியமாக இது இல்லை. அதனால் கண்ணனுக்கே ஆமது காமம் என்று பகவத் பக்தி ஆகிய துணிவைத்தான் இங்கு காமம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி அப்படின்னு கண்ணன் கீதையில் சொல்கிறான். எந்த பரம்பொருளை விரும்பி பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கிறோமோ அந்த பரபிரம்மத்தில் உள்ள ஒரு அடங்காத பற்றுதான் இந்த காமம். அதுதான் இது அந்த அன்பு பக்தி காமம். இதை எப்படி வேணாலும் நாம் சொல்லலாம். வேதாந்தங்களில் உபாசித்த தியாயித்த நிறைய விதிக்கப்பட ஒரு பகவத் பக்தி எல்லாம் சொல்லியிருக்கு. காமம் என்ற பொருள் கொள்ள வேண்டும் நாம் அங்கு. ஆனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக பார்த்தோமானால் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் இப்படி ஒரு பிராகிருத்தமான ஒரு வஸ்துக்களை போல இது கிடையாது. ஏன்னா இது பகவத் காமமாக இருப்பதால் இதை நாம் பிராகிருத்த விஷயங்களில் நாம் இதை பொருத்தம் பார்க்கக்கூடாது. இது உலகியல் காமத்திற்கு அப்பாற்பட்டதாகவும் பகவானிடம் உள்ள ஒரு தூய அன்பாகிய பக்தியையே காமம் என்றும் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இப்போ பரம்பொருளிடம் காதல் கொண்டு மற்ற எல்லாவற்றையும் வெறுத்துட்டு, ஏன்னா பொன்னாசை மண்ணாசை இந்த மாதிரி பல ஆசைகள் இருக்கு, அத்தனையும் எல்லாவற்றையும் தூர தள்ளிவிட்டு அதுலேருந்து விடுபடணும். மனதளவிலும் விடுபட்டு ஒரு துறவரத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுவாக சொல்லப்பட்டது. அதனால்தான் நம்முடைய ஆள வந்தாரும் துறவரத்தை மடல் என்று சாதித்தார். ஏன்னா எல்லாவற்றையும் விடுத்து பற்றையெல்லாம் விளக்கி சந்நியாசம் வாங்கி கொள்வதால் அந்த துறவரமும் மடலும் ஒரு பொருத்தமாக இருக்கிறது என்பது போல் சாதிக்கிறார். இது ஆத்மாவிற்கு ஒரு பொருந்துவதாக உள்ள காமம். ஆத்மாவிற்கு வகுத்த பொருளில்தான் இது உள்ளது. அதனால்தான் மனதால் தியானிக்கத்தக்க எம்பெருமான் மேல் பக்தி கொண்டு அவனை அடைய வேண்டும் அப்படின்னு நாம் நினைப்பதாக இருக்கிறதால நிதித்யாசி தவ்யகா என்று இங்கு விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பக்தி என்று சொல்லும் பொழுது ஆழ்வார்கள் இதை சாதன அனுஷ்டானமாக அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த பக்தியை வைத்து கொண்டு இருந்தால்தான் நாம் எம்பெருமானை அடைய முடியும். ஆனால் அந்த பக்தியை இவர்கள் சாதனமாக்கி கொண்டு அந்த பக்தியினால் அடைந்தோம், இதை ஒரு சாதனமாக வைத்து கொண்டு அடைந்தோம் என்பது ஆழ்வார்களுக்கு இல்லை. அவர்கள் எல்லாம் நமக்கு பிரபன்னர்கள். அதனால் நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி வேண்டும், பக்தி எம்பெருமானிடம் நாம் காட்ட வேண்டும். அந்த பக்தியானது ஸ்வயம் பிரயோஜன பக்தியாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பக்தியை நாம் சாதனமாக கொள்ளக்கூடாது. அப்ப அந்த பக்தி தான் நம்மை அந்த பிரபத்தியில கொண்டு போய் நம்மளை முடிக்கும். அதனால ஆழ்வார்கள் எம்பெருமானை பக்தியால் அடைந்தாலும் அவனே உபாயம், அவனே உபேயம் என்று இருப்பவர்கள். ஏன்னா மதிநலம் அருள மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள், அந்த பரம பக்தி நிலையை வைத்துக் கொண்டிருந்தவர்கள். அதனால்தான் திருமங்கை ஆழ்வாரும் இந்த பரம பக்தி நிலைக்கு வந்து எம்பெருமானை பெற்றே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதி கொண்டு மடல் எடுக்க துணிகிறாள் பரகால நாயகியாக. இப்போ எம்பெருமான் பரத்துவம் வியூகம் விபவம் இப்படி இந்த பல நிலைகளில் எம்பெருமான் இருந்தாலும், ஆனால் அவனது இந்த ஸ்வரூபம் ரூபமெல்லாம் வெளிப்படுத்துறது எல்லாவற்றை காட்டிலும் அவனோட திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் வெள்ளம் விடுவது எங்கன்னா அர்ச்சாவதாரத்தில் தான். ஏன்னா எம்பெருமான் உகந்து அருளின இந்த திவ்விதேசங்களுக்கெல்லாம் சென்று அவனது பண்புகளை அழித்தாவது அவனை பெற்று விடுவேன் என்று அதனால்தான் பரகால நாயகி சொல்கிறார், மடல் எடுக்க வேண்டும் என்று துணிந்து சொல்கிறார், அவனது நீர்மையை அழிக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் இந்த இன்னொரு காரணத்தையும் இதில் நான் பார்க்க வேண்டும். இந்த மடலில் ஒரு விசேஷமானது என்ன என்றால், நாயகி பாவத்தில் தான் ஆரம்பிக்கிறது, நாயகி பாவத்திலேயே முடிகிறது. பொதுவாக திருமங்கி ஆழ்வார் பாசுரங்களை எடுத்துக்கொண்டோமானால் அதில் நாயகி பாவத்தில் அவர் பாடும் பொழுது முடிக்கும் பொழுது தன்னுடைய பெயரை சொல்லிக்கொள்வார், வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த இரு மடல்களிலும் அவ்வாறு இல்லாமல் நாயகி பாவத்திலேயே முடிகிறது. இதற்கு திருமடல் என்று பெயரிட்டவள் ஸ்ரீமன் நாதமுனிகள். இயற்பாவில் கடைசியில் சேர்த்தார், இந்த மடல் கலிவெண்பாவில் அமைந்துள்ளது. தமிழ் இலக்கண இலக்கிய முறைகளில் ரொம்ப அழகாக அருளி செய்துள்ளார். இன்னும் இலக்கண கூறு என்று சொல்லும் பொழுது அடி தொடை விகற்பம் இப்படி பாசுரங்களை நம்ம மடலை சேவிக்கச்சவே நமக்கு புரிபடும். அதில் அத்தனை இலக்கணங்களும் அவ்வளோ அழகாக அவர் அருளி செய்துள்ளார். மோனைத்தொடை உருவகம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அணிகலன் போல இருக்கு. இந்த மடலுக்கு ஒரு பூஷணங்கள் போல இந்த இலக்கணங்களை கொடுத்திருக்கிறார். அதனால தமிழ் இலக்கணத்துக்கு வேண்டிய அத்தனை ஒரு இதுவும் இந்த மடலில் இருக்கிறது. நாம் இந்த மடலை அனுபவிக்கலாம் அப்படியான, ஏன்னா இதுல வரைச்ச இது வந்து ஒரு இதிகாச புராணத்தை படிப்பது போல்தான் இந்த மடல் இருக்கதே தவிர ஒரு பாசுரமாக நமக்கு தோணவில்லை. இந்த பாசுரத்தை படித்தாலும் நாம் அந்தந்த விபவாவதார காலத்துக்கு சென்று விடுகிறோம். எம்பெருமான் பரத்துவத்தில் வைகுண்டத்தில் இருக்கச்ச அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் அங்கங்கு அந்தந்த அவர் சரிதங்களை சொல்லும் பொழுது அப்படியே நம் கண் முன்னாடி ஒரு நாடகத்தை பார்ப்பது போலவே நமக்கு இந்த பரகால நாயகி தானும் அனுபவித்து நம்மையும் அனுபவிக்க சொல்கிறார். ஏன்னா அர்ச்சாவதாரத்தில் வேற ஈடுபடுபவர் இவர். அதனால பரகால நாயகியாக மாறியும் இந்த சிறிய திருமடலில் 25 திவ்யதேசங்களை பற்றி பரகால நாயகி சொல்லியிருக்கிறாள். பெரிய திருமடலில் 35 திவ்யதேசங்களை சொல்கிறாள். இப்போ தனியாக திவ்யதேசங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தாலும் தனியாக ஒரு 6 திவ்யதேசங்கள் சிறிய திருமடலிலும் 16 திவ்யதேசங்களை பெரிய திருமடலிலும் அனுபவிக்கிறார். பொதுவாக 2 மடலுக்கும் பொருத்தமாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசங்கள் என்று பார்த்தோமானால் 19 திவ்யதேசங்களை குறிப்பிட்டுள்ளார். மாமுனிகளின் சீடரான அப்பளை என்பவர் தான் இந்த மடலில் 2 அடிகளை வைத்து ஒரு பாசுரமாக கொண்டு கணக்கிட்டார். அந்த மாதிரி பரகால நாயகி சிறிய திருமடலில் எம்பெருமானோட ஒரு வைபவங்கள் தன்னுடைய ஆற்றாமை இதெல்லாம் சுருக்கமாக சொன்னாலும் பெரிய திருமடலில் சில விஷயங்களை நமக்கு விஸ்தாரமாக காட்டுகிறார். 2 மடலுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மோக்ஷ புருஷார்த்தத்தை இகழ்வது. ஆனால் நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நகி நிந்தா நியாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாம் வேறு கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எம்பெருமானே சர்வ நியந்தா, அவனே சர்வஜன், அவனே காரணகர்த்தா, இதெல்லாம் நமக்கு இவ்வளவு இந்த மடலில் நமக்கு அவரது அனுபவத்தை கொடுக்கும் பொழுது இதை அப்படியே உணர்த்துகிறார். சர்வசக்தத்துவம் ரக்ஷகத்துவம் கொண்டு எல்லாரையும் ரட்சிப்பவன், இந்த சித்த தர்மமான தன்னையே காட்டி கொடுப்பவன், இதையெல்லாம் நமக்கு உணர்த்துகிறார் இந்த மடலில். ஏன்னா எம்பெருமான ஒரு விபவாவதார வைபவங்களை பார்க்கச்சேவும் நமக்கு அதை தோன்றுகிறது. அதே மாதிரி ஒருவனே இருந்து எம்பெருமான் ஏகோகவை நாராயண ஆசித்திருந்து அதுக்கப்புறம் இந்த லோகத்தையெல்லாம் எம்பெருமான் எப்படி சிருஷ்டி செய்தான் என்ற அந்த விவரங்களையும் வெகு அழகாக நமக்கு இதில் அருளி செய்துள்ளார். அதற்கு மேல எம்பெருமான் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா என்று அவனது ஒரு பகவத் குணத்தை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்து அவனே சர்வசேஷி, அதனால பரமாத்ம சொரூபத்தையும் நமக்கு உணர்த்தி நம்முடைய ஜீவாத்ம சொரூபத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். உள் புகுந்து பார்த்தோமானால் இப்படிப்பட்ட பல வைபவங்கள் அடங்கிய பெரிய திருமடலாகத்தான் இது தோன்றுகிறது. மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது ஏதோ ஆழ்வார் மடல் எடுக்கிறார், எம்பெருமானை பெற வேண்டும், அவர் கோபத்திலும் தாபத்திலும் சீற்றத்திலும் இருக்கிறார், அதனால் இந்த வைபவங்களை கொடுக்கிறார் என்று தோன்றுகிறதே தவிர, நாம் உள் புகுந்து பார்த்தோமானால் தத்துவார்த்தங்கள் அத்தனையும் உள்ளடக்கியதுதான் இந்த பெரிய திருமடல். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை தத்துவார்த்தங்களும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எம்பெருமானது திருக்கல்யாண குணங்களையும், அவனது திவ்ய சேஷ்டிதங்களையும், அவனது திவ்ய சரிதங்களையும் எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஒரு இதிகாச புராணம். இப்போ தனித்தனியாக பார்த்தோமானால் ராமாயணம் பாகவதம் பாரதம் சொல்லி கொண்டு போகிறோம் விஷ்ணு புராணம் என்று. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கதம்ப மாலையாக, ஒரு நவரத்ன மாலையாக இதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இந்த பெரிய திருமடலில் படித்து ஆழ்ந்து அனுபவிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இப்போ முதலில் பெரிய திருமடலை ஆழ்வார் தொடங்கும் பொழுது பரகால நாயகியாக ஸ்வஸ்தி வாச்சகம் போல ஒரு மங்களம் பாடுகிறார். மன்னிய பல்பொறி சேர் ஆயிரவாய் வாளரவின் சென்னி மணி குடும்மி தெய்வ சுடர் நடுவுள் மன்னிய நாகத்தனை மேல் ஓர் மாமலை போல் மின்னும் மணிமகர குண்டலங்கள் வில்வீச. இப்படி மன்னிய என்று ரொம்ப மங்களகரமாக இதை ஆரம்பிக்கிறார் பரகால நாயகி. வாழிய வாழிய என்று ஒரு மங்களாசாசனம் செய்வது போலவே இருக்கிறது. இப்போ எம்பெருமானோட ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால் யாருக்கு தான் பல்லாண்டு பாடணும் அப்படின்னு நமக்கு அது தோணாமல் இருக்காது இல்லையா? எப்போவும் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது நாம் ஏதாவது குறிக்கோள், ஏதோ ஒரு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அங்கு சென்றாலும் அவனது வடிவழகானது நம்ம எல்லாவற்றையும் ஒரு பிராகிருதமான விஷயங்களையெல்லாம் மறக்க செய்து அவனை அப்படியே அனுபவித்து அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாட மாட்டோமா அப்படின்னு நம்மளை தோன்ற வைக்கக்கூடிய ஒரு திருமேனி படித்தவன் எம்பெருமான். அதனால தான் பரகால நாயகியும் மடலெடுத்து திருவேன்னுட்டு ஒரு சீற்றத்துடன் ஆரம்பிக்க வந்தவள் எம்பெருமான் அப்படின்னு நினைத்த உடனேயே அவனுக்கு ஒரு பல்லாண்டு பாட வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்னா எம்பெருமானை பார்த்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறதாம். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கிற அந்த அனுபவம். ஏன்னா அவனோட நீர்மை குணத்தை அழிக்கப் போகிறேன் என்று தானே சொன்னான். ஆனால் வாழிய வாழிய என்று ஒரு மங்களமான ஒரு வார்த்தையை சொல்கிறாள். ஏன்னா ஆண்டாள் அப்படிதான் தன்னோட தோழிமாருடன் கண்ணனை பல விஷயங்கள் விண்ணப்பம் செய்து கண்ணனிடம் பலவற்றை பெற வேண்டும் என்று நினைத்திருந்தனர். ஆனால் கண்ணன் எழுந்து நடந்து வந்தவுடன் அந்த திருவடியை பார்த்தவுடன் அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி என்று அவனுக்கு போற்றி பல்லாண்டு பாடினான் இல்லையா? ஏன்னா தகப்பன பல்லாண்டு பாடினவர்னு ஆண்டாள் பாடாம இருப்பால? அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானது வைபவம் இப்படி இருக்கான். ஏன்னா ஜனக மகாராஜா சக்கரவர்த்தி திருமகனையும் சீதா பிராட்டியும் அந்த சேர்த்தியில பார்த்தவன பத்திரம் தேன் சொல்லி மங்களத்தை சொன்னார். ஜடாயு கூட ஆயுஷ்மன் அப்படின்னு ராமபிரான்ட்ட சொல்லலையா? அதே போலத்தான். ஏன்னா அந்த எம்பெருமான் எப்படி இருக்கான்னு அப்படி ஒரு வடிவழகு கொண்டு அங்கே எழுந்தொருள் இருக்கிறான். எப்படி எழுந்தொருள் இருக்கிறான்றத மேற்கொண்டு சொல்கிறார். யதோச்சித்தம் சேஷ இதீரிதே ஜனைகின்ட்டு இந்த ஆதிசேஷன் பேர்ல எம்பெருமான் சயனத்து கொண்டு இருக்கிறானே. எப்பவுமே கைங்கரியத்திலேயே ஊற்ற மனத்தகா பிரதமம் ரூபம்ட்டு அவனுக்கு எப்பவும் கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவன் அவன். மாமலை போல அந்த ஆதிசேஷன் மேல எழுந்தொருள் இருக்கிறான் எம்பெருமான். இந்த ஆதிசேஷனோட ஒரு தேஜஸ் எப்படி இருக்கான், அப்படி ஒளிமயமா இருக்கான். இந்த மாணிக்க மணி அப்படி ஒரு பிரகாசமாக இருக்கான். பணாமணி விராத மயூக்க மண்டல பிரகாஷ மானோதர திவ்யதாமணிட்டு ஆள வந்தார் அனுபவிக்கிறார். அப்படி ஒரு பிரகாசம் எம்பெருமானோட ஒரு திருச்செவியில இருக்கிற மகர குண்டலங்கள் கூட அப்படியே வானவில் போல பிரகாசமா இருக்கான். அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகள் எல்லாம் நாமும் ஏதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டுமே என்று நினைத்து அது இப்படி மண்ணை கொண்டு வந்து போடும். ஆனா இந்த எம்பெருமான் இங்க சயனத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அது என்ன பண்றதா, இந்த அலைகளை கொண்டு வந்து சேர்க்கறத பார்த்தா ஒரு சாமரம் வீசுவது போல இருக்கான். அதுக்கு மேல அந்த சக்கரத்தாழ்வாரம் இந்த சங்கும் அப்படியே பல 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 அப்படியே பிரகாசமா ஒரு நந்தா விளக்கு ஏற்றி வைத்தது போல இருக்கான். ஏன்னா எம்பெருமானோட ஒரு திருமேனியானது கருமை நிறம் கொண்டது. இந்த கருமை நிறம் கொண்ட இந்த எம்பெருமானோட திருமேனிக்கும் இந்த சங்கும் சக்கரமும் பார்த்தாக்க அப்படியே ஒரு வழக்கேத்தி அப்படி ஜோதி ஸ்வரூபமா அப்படியே பிரகாசமா அப்படியே அவ்வளோ ஒரு கை வழக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான அழகு கொண்டு அப்படியே திருக்கண் வளர்கிறான். லோக ரட்சணம் பண்ணணுமேன்ட்டு அப்படியே யோகநித்திரை செய்து கொண்டு இருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான எப்படி சயனித்து கொண்டு ஆதிசேஷன்ல இருக்கான்றத சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த எம்பெருமானோட திருவடிகளை மாதவி மாதவ பிரியாம்ட்டு சொல்லக்கூடிய இந்த நிலமங்கை தாயர் வருடி கொண்டு இருக்கிறாளாம். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவள் அவள், மகின்னு சொல்றோம், மிக பெருமை வாய்ந்தவள் அவள். வேதம் இவளை சொல்லும் பொழுது சமுத்திரவதி சாவித்ரி மகி அனோதேவி விபீஷணின்ட்டுலாம் அப்படி வேதம் சொல்றது, அங்கின்னு சொல்றது, அழகான அங்கங்களை கொண்டவளாம். அதனால தான் ஆழ்வாரே சொல்லச்ச காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கைட்டு அருமையாக ஆரம்பித்த அப்பேற்பட்ட அந்த பூமி பிராட்டியானவள் இந்த எம்பெருமானோட திருவடியை அப்படியே வருடி கொண்டு இருக்கின்றாளாம். ஏன்னா இந்த திருவடிக்கு என்று ஒரு விசேஷம், த்ரீனி பதா விசக்கரமேன்ட்டு அந்த உலகத்தையெல்லாம் அளந்தவன், கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டில் போய் நடந்தவன் இல்லையா, அதனால அப்படிப்பட்ட திருமேனி அந்த திருவடி, அதை நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்து அந்த இடத்துல அவ அனுபவிக்கிறாள். இங்கே பழகால நாயகி மேலே சொல்கிறா, தன்னை முனனால் அளவிட்ட தாமரை போல் மண்ணிய சேவடியை வாணி எங்கு தாரகை மீன்ட்டு சொல்கிறா. இங்கே தன்னை முனனாள்ன்றா, என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது, ஆனால் இப்போ நடந்த மாதிரி இருக்கான் பரகால நாயிக்கு. ஏன்னா அவள் அப்படி ஒரு அவருடைய எண்ணங்கள் செயல் அதெல்லாமே சிந்தனை எல்லாமே மாறுபட்டு இருக்கிறதுனால உலகளந்தது என்னைக்கோ இப்போ நடக்கலை, ஆனால் அவளுக்கு என்னமோ இப்போ நடந்தது மாதிரி தோன்றதா. மேலே சொல்கிறா, மண்ணிய தாமரை மாமலர் பூத்து அம்மையாளர் மேல் முன்னம் திசை முகனைத்தான் படைக்க. இங்கே மண்ணிய தாமரை என்ன அழகான ஒரு பதங்கள், இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். மண்ணிய தாமரை, இந்த தாமரைக்கு மண்ணிய அப்படின்னு ஒரு விசேஷமாக சொல்றது என்ன காரணம் என்றால், இந்த தாமரை அப்படி ஒளி பொருந்தி இருக்கு, மண்ணியன்னு சொல்றதுனால என்றும் நிலையாக இருக்கிறதாம். ஏன்னா இப்போ இந்த உலகம் அப்படின்னு ஒரு சொல்லச்ச இதை வந்து ஒரு ஓமை மாதிரி சொல்கிறார்கள். இப்போ காரியமான ஒரு உலகம் இருக்கு, இந்த காரியமான ஒரு உலகம் முழுகும் சேர்ந்தா கூட இந்த தாமரையோட ஒளிக்கு ஈடாகலையாம். இப்போ மண் இருக்கு, இந்த மண்ணுலேருந்து குயவன் வந்து குடங்களை எல்லாம் செய்யும்பொழுது இந்த காரியமான குடங்கள் எல்லாம் அப்படியே வளர வளர நிறைய அந்த மண்ணை வச்சு வச்சு இவன் ஒரு குடத்தை பண்ணுறான். அப்போ என்ன ஆகும், குடங்கள்லாம் பண்ண பண்ண கையில் இருக்கிற மண் வந்து குறைஞ்சுட்டே போகும். அப்போ காரணமான மண் குறைஞ்சுட்டே போயிடும், அப்போ கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அதே போல் இந்த ஜெகத்காரணம் இந்த தாமரை, இந்த தாமரை ஜெகத்காரணம் சொல்லும் பொழுது அந்த தாமரையிலேயே தானே எம்பெருமான் சிருஷ்டி பண்ணான் லோகத்தை. அப்போ அந்த காரியமான உலகம் எவ்வளவு வளர்ந்தாலும் இது குறையவே குறையாதான், எப்படி மண் குறைஞ்சி போய்டுறது, ஆனால் இந்த தாமரப்பூ இதோட ஒளியோ இதுவோ குறையலையாம், நித்தியமாக இருக்கான். அதனால் இதை மண்ணிய தாமரை அப்படின்னு ஒரு விசேஷித்து சொல்கிறார். இந்த எம்பெருமான் அந்த நாபிக் கமலத்தில் ஒரு ஒளி பொருந்திய தாமரப்பூ அதை மலர செய்து அதில் பிரம்மாவை சிருஷ்டித்தான்றதை சொல்கிறதுக்கு தான் இப்படி ஆரம்பிக்கிறாள் பரகால நாயகி. அந்த பிரம்மாவும் வேதங்களை எம்பெருமான்ட்டேந்து பெற்று அந்த வேதங்கள்லாம் நமக்கு புருஷார்த்தத்தை சொல்லுகின்றன. அந்த புருஷார்த்தத்தை சொல்லும் பொழுது மோட்ச புருஷார்த்தத்தை இகழ்ந்து காமமே சிறந்தது என்று பகவத் காமத்தை ஒரு ஊற்றத்துடன் இதை சொல்லுகிறாள் அவள். ஏன்னா இவ பரகால நாயகிக்கு காமம் என்றால் அது பகவத் காமம்தான், அதனால் அது சொல்லிவிட்டு அதை பற்றி எல்லாம் சொல்லி தமிழில் தொன்று தொட்டு வரும் பழக்கமான பெண்கள் மடல் எடுக்கக்கூடாது என்ற அந்த வழக்கத்தையும் நமக்கு இங்கே காட்டுகிறார். மண்ணும் மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென் உரையில் கேட்டறிவதுண்டு அதனையாம் தெளியோம் மண்ணும் வடநெறிய வேண்டினோம். இங்கே பரகால நாயகி சொல்கிறா, இப்போ ஒரு தலைவின்னு இருக்கா தலைவன் இருக்கச்ச, இந்த தலைவி என்ன நினைப்பாளாம், தலைவனுக்கு பழி வரக்கூடாதுன்னு நினைப்பாளாம், அதனால மடல் ஊராமையே இருந்துருவாளாம். தன்னோட உயிரை காட்டிலும் தன்னுடைய சொரூபம் உயர்ந்ததுன்னு இருப்பாராம் தமிழர்கள். எப்படி கொண்டாடுகிறாள் பரகால நாயகி. ஆனால் சொல்றா பின்னாடி, இவர்களுக்கு ஒரு காதலோட மகிமை தெரியல இவாளுக்கு, அதனால தான் இப்படி இருக்கு ஒரு இகழ்வது போல சொல்லுகிறார். வாசகமும் நீங்க சொல்றா, ஏன்னா என்பதோர் மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் என்பதனால அதனையாம் தெரியும்ட்டு எங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருந்தாலும் அதே நாங்கள் ஏற்கவில்லை, அந்த வார்த்தைகள்லாம் எங்களுக்கு பொருந்தாது தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறா. அதனால ஸ்ரீ ராமாயணம் போன்ற அந்த வடமொழி நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதெல்லாம் சொல்றது. அதனால நாங்கள் வடமொழியை விரும்பினோம், ஏன்னா புருஷனை பிரிந்தாக்க மடல் எடுப்பது புருஷார்த்தம்ட்டு அதில் சொல்றது. அதனால நாங்கள் அதை விரும்புகிறோம் சொல்றார். ஆனால் நாம் இங்கே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுவும் நகி நிந்தா நியாயம்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஆழ்வார் இப்படி சாதிக்கிறாரே தவிர, அவர் மடல் எடுக்கவில்லை, இகழ்வது போல் தெரிகிறதே தவிர, நாம் இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர் பண்பாட்டில்தான் ஆழ்வார் ஊன்றி நிற்கிறார். அவருக்கு ஒரு உத்வேகம், ஒரு ஆற்றாமை, ஒரு தாபம், அதனால் அப்படி இகழ்வது போல் சொல்றாரே தவிர, ஆழ்வார் செயலில் இறங்காததால் இப்போ தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கிறார் அவர். அதுக்கு மேலே சொல்கிறாள் பரகால நாயகி, தென்னுரையை பின்பற்றுபவர்களுக்கு காமத்தை பற்றி தெரியாது. ஏன்னா ஒரு சந்தனம், ரொம்ப சந்தனம் அப்படியே நல்ல கமகமகமான ஒரு வாசனையாக இருக்குது, அப்படிப்பட்ட அந்த சந்தனத்தின் அருமணம் மயங்காதவா கிடையாது. சந்தனத்தில் ஒரு ஊதுபத்தி வச்சா கூட அப்படியே நம்மளை வந்து மதிமயக்க செய்கிறது. அப்படிப்பட்ட அந்த சந்தனத்துக்கு என்ன பண்ணுமா, ஒரு துரும்பு, அது ஒரு அச்சேதனம். அந்த துரும்பாக இருந்தால் கூட என்ன பண்ணுமா, எழுந்து ஆடலாம் போல இருக்குமா அதுக்கு. அப்போ அச்சேதனத்துக்கு இந்த சந்தனத்தோட ஒரு நறுமணம் ஒரு உத்வேகத்தை கிளப்பி விட்டாக்க, சாமான்யமாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற அறிவு படித்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இவர்களுக்கு இந்த சந்தனத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அதன் நறுமணத்தை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா தலைமகளை பிரிந்து இருப்பவர்களுக்குத்தான் இதை பற்றி புரியோன்ட்டு ஒரு சொல்லி சொல்லி மேற்கொண்டு சொல்கிறா. இந்த சந்தனம் இவ்வளோ குளிர்ச்சியானதாக இருந்தாலும் இது வந்து இவளுக்கு உடம்புல வந்து கொப்பளிச்சுடுறதான். ஏன்னா அவ்வளோ உடலில் இவர்களுக்கு தகிப்பு இருக்கிறது, உள்ளத்தில் தகிப்பு இருப்பதால் இந்த சந்தனமே குளிர்ச்சி இல்லைங்கிறா. அதை வாயும் சந்தனம் சொன்னாக்க வாய் கூட வெந்து போகிற அளவுக்கு இவர்கள் வந்து அப்படி அக்னி போல தகித்து கொண்டு இருக்கிறார்களாம். மனசு வந்து அவ்வளோ சூடாக இருக்குது என்பதை காட்டி கொடுக்கிறார். ஏன்னா தலைமகனை பிரிந்தவர்கள் இவர்கள். சொல்லிட்டு தென்னன் பொதியில் செழும் சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் ஆயன்வே இன்னிசை ஓசை கிறங்காதார். அது மட்டும் இல்லை, ஒரு குழல் ஓசை வருகிறது என்றால் அப்படியே நமக்கு எவ்வளோ ரம்யமாக இருக்குது, எப்பேற்பட்ட ஒரு கவலையும் துன்பமும் சாதாரணமாக அந்த குழல் ஓசையை கேட்டாலே நமக்கு அதெல்லாம் மறந்துவிடும். நமக்கு ஒரு புது ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், எல்லாம் சாந்தம் எல்லாம் வரும். ஆனால் அப்படி இல்லை என்றாலும் ஒரு குழல் ஓசையை கேட்கும் பொழுது ஒரு தலைமகனை பிரிந்திருப்பவர்கள் என்ன நினைப்பார்களாம், ஆஹா இவ்வளவு அருமையான ஒரு குழல் ஓசை வருகிறது, இதை நாம் தனியாக கேட்பதை விட தலைமகனுடன் சேர்ந்து காதலுடன் சேர்ந்து கேட்டால் இது எவ்வளவு இன்பமாக இருக்கும் நினைப்பார்களாம். ஆனால் இவர்களுக்கோ அந்த எண்ணமும் வராது, அந்த நினைவும் வராது. இவர்கள் என்ன நினைப்பார்கள், ஆஹா நல்ல பாட்டு பாடுறது, நம்ம நன்னா தூங்கிடலான்னு நினைச்சுட்டு தாலாட்டு போல் நினைத்து கொண்டு உறங்கி விடுவார்கள் என்று கேலி செய்கிறார் பரகால நாயகி. ஏன்னா உள்ளம் வந்து அப்படி அவர்களுக்கு கரையாத ஒரு கல்லஞ்சுக்காரர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தென் உரையை பின்பற்றுபவர்களை பற்றி பரகால நாயகி சொல்கிறார். அதற்கு மேல அன்றின் பறவைகளின் குரலுக்கும் குலையாதவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அன்றில் பறவை அது குரலை கேட்கச்ச அப்படியே ஒரு மனசுக்கு ஐயோ இப்படி பண்றதேன்னு ஒரு அப்படியே நமக்கு மனசு அப்படியே குளிர்ச்சியா போய் கரையணுமா, அதுவும் கரையாதவர்கள் இவர்கள் சொல்றார். நிலவை பார்த்தா கூட நீல் நெருப்பு என்று பரகால நாயகி சொல்கிறார். நான் நெருப்பானது சரீரத்தை அழிக்கும், ஆனால் இப்போ இந்த நிலவை என்ன பண்ணுறதா, ரொம்ப தகிக்கிறதா. ஏன்னா தலைவனை பிரிந்து இருப்பதால் இவர்களுக்கு அந்த நிலவும் தகிக்கிறது. இந்த நிலவு எப்படி இருக்கா, நெருப்பை காட்டில நெருப்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக படுத்தான் நிலவை பார்க்கச்ச. ஏன்னா நமக்கு ஒரு ஹிதத்தையும் ஒரு குளிர்ச்சியும் தரக்கூடிய அந்த நிலா இவர் தலைமகனை பிரிந்ததனால் அந்த தாபத்தினால் அது அவ்வளோ சூடாக இருக்குன்னு வச்ச, நெருப்பு வந்து குளிர்ச்சியா இருக்கான் இவளுக்கு. ஆனால் நிலவின் வெம்மையை அப்படியே ஒப்பிட்டு சொல்கிறாள் இங்கே பரகால நாயகி. ஆனால் இந்த நெருப்பு என்ன, ஆத்மாவை தகிக்கிறதா. பொதுவாக ஆத்மாவை எதுவும் தகிக்காது, ஏன்னா ஆத்மாவை கத்தியால் வெட்ட முடியாது, நீரால் நனைக்க முடியாது, ஆத்மா என்றும் அழியாதது. இவள் இப்படி சொல்வது என்ன காரணம், ஒரு தாபத்தினால அப்படியே ஒரு ஆற்றாமையினால அப்படி சொல்கிறார். அதுக்கு போல இந்த நீல் நெருப்புன்றா, ஏன் நீல் நெருப்புன்னு சொல்லணும்னா அந்த அப்படியே வளர்ந்து கொண்டே போகிறதாம். அதனால நீல் நெருப்புன்ட்டு சரீரத்தை அழிக்கக்கூடியது சாதாரண நெருப்பு, இது உள்ளத்தையே இது பண்ற மாதிரி இருக்கே என்று சாதிக்கிறாள். அதுக்கு மேல சில கதைகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறாள். சீதா பிராட்டியார் ராமபிரானிடம் நடந்ததை சொல்கிறார். அதற்கு மேல வேகவதி தன் காதலனை காணாமல் பிறகு அவனை கைப்பிடித்ததை சொல்லி, உஷாதேவி காதலை சொல்லி, பார்வதியின் காதல்ட்டு இந்த விஸ்தாரமாக பல புராண இதிகாச கதைகளை எல்லாம் அதிவிஸ்தாரமாக ரொம்ப ரொம்ப சுவையாக பரம ரசமாக இங்கு பரகால நாயகி ஒவ்வொரு வைபவத்தையும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவளே பரகால நாயகியே சொல்றா, ஐயோ, இத்தனை கதை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த கதையெல்லாம் இன்னைக்கு முடியற கதையா இல்லை, நான் இன்னும் கூட நிறையா சொல்லுவேன், அவ்வளோ கதை இருக்கு. உங்களுக்கு கேட்கணும்னு ஆசையாக இருந்தா நீங்கள் வந்து இனிமேல் நிறுத்திக்க வேண்டிதான், ஏன்னா என்னோட கதையை நீங்கள் கேளுங்கோ. இந்த மாதிரி கதையெல்லாம் இது மகாபாரதம் மாதிரி போகக்கூடிய கதைகள், இதற்கு ஒரு எல்லை கிடையாது. வியாசர் போன்றவர்கள் அதை சொல்லுவார்கள். என்னோட கதையை கேளுங்கோ, நான் எவ்வளோ சோகப்படுறேன், நான் எவ்வளோ துன்பப்படுறேன், நான் எவ்வளோ தாபத்தில் இருக்கேன். என் தலைவனை பிரிந்த இந்த நிலையில் இருக்கும் நான் என்னுடைய கவலை போக வேண்டும் என்றால் என்னுடைய கதையை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறையூர் நம்பியை பிரிஞ்சவளாக இருக்கேனா, அப்படி பிரிஞ்சு விட்டதுனால எனக்கு என்ன ஆயிடு தெரியுமா, எனக்கு ஒரு நோய் வந்துடுத்து. அதனால் என்னுடைய நோயை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய நோயை பற்றி மற்றவர்கள் சொல்லுவார்களா, சொல்ல மாட்டார்கள். அதனால் தயவு செய்து கேளுங்கள். என்னால் உயிர் தரிக்கவே முடியல. இப்போது நான் உயிர் தரிக்க வேண்டும், நான் உயிர் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் என்னுடைய கதையை கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி, பாவியேற்கு எண்ணுரி நோய் யான் உரைப்ப கேண்மின் இரும்பொழில் சூழ் மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல். அப்படியே அந்த திருநறையூர்ல அப்படியே சோலைகள்லாம் சூழ்ந்து ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையில அந்த எம்பெருமான் அங்கு எழுந்துள்ளிருக்கிறான். வேத கோஷங்கள்லாம் நிறைந்த ஊர் மறையோர் மண்ணு திருநறையூர் என்று கொண்டாடுகிறாள். அங்க செல்கிறாள் பரகால நாயகி. அங்க பரகால நாயகி அந்த எம்பெருமான் அந்த எழுந்தொழி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்க கோவிலுக்கு போய் அந்த எம்பெருமானை பார்க்கறா. இந்த அனுபவத்தெல்லாம் சொல்றா, அதுவுமே பெரிய விஸ்தாரமாக சொல்றா. அந்த எம்பெருமான பார்த்துட்டா பரகால நாயகி, திருநறையூரில் எழுந்தொழிக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்துட்டு தன்னுடைய நிலைமையை இப்பொழுது சொல்கிறார். என்னுடைய கண்களிப்ப நோக்கினே நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பண்ணு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் அப்படின்ட்டு கண்ணும் குளிரும்படி நோக்கினேன்னு சொல்றார். ஏன்னா இங்க எப்படி இருக்கான்னா, ரொம்ப நாள் வயிறு ஒருத்தருக்கு பட்டினியாக இருந்து திடீர்னு ஒரு வயிறு அப்படின்னு நிரம்பெடுத்து சாப்பாடு சாப்பிட்டு, ரொம்ப பட்டினி இருக்கிற வாழ்க்கைய சாப்பாடை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே வாரி வாரி ருச்சி கூட சாப்பிட மாட்டா, எல்லாத்தையும் வாரி வாரி வயிற்ற நெற்பலான்ற மாதிரி இருக்கும். அதை போல இந்த எம்பெருமானை பார்க்காத இப்போ பார்க்கறா இல்லையா, அப்படியே அப்படி கண்களால் கழித்தேன்னு சொல்ற, அப்படி கண்களால் அப்படி வாரி விழுங்குவது போல பார்த்துட்டாப்ல இருக்கு. சொல்ற, மிக தாழ்ந்த நான் உயர்ந்த வஸ்துவாகிய அவனை நோக்கினேன் என்று சொல்கிறார். திருஷ்ட ஏவகி நகா சோகம் அபனேஷ்யதி ராகவகா அப்படின்ட்டு, ராகவனை பார்த்தா துன்பமெல்லாம் போயிடுமா சக்கரவர்த்தி திருமகனை, அதை போல அவனை பார்த்து என்னோட துன்பங்கள்லாம் போறதுக்கோசரம் நான் அவனை நோக்கினேன், எனக்கு அவன் மன்னன் ஆகிவிட்டான், அது மட்டும் இல்லாமல் அடிமை ஓலை எழுதி கொண்டான் சொல்றா. அதுக்கு என்னோட மனசெல்லாம் கொள்ளை அடித்து கொண்டு என்ன பண்ணான் தெரியுமா, இத்தனை நாள் நான் வந்து திருமங்கை மன்னனாக இருந்தேன், ஊரெல்லாம் இப்படி களவு செய்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்பொழுது மடல் எடுக்கும் பரகால நாயகியாக என்னை மாற்றிவிட்டான்னு சொல்றா. ஆனாலும் அந்த எம்பெருமானோட திருமுக மண்டலத்தை இவரால் பார்க்க முடியலையாம். பெரிய பிராட்டி எழுந்தருள் இருக்கக்கூடிய நித்தியான பாயினியாக இருக்கக்கூடிய அந்த வக்ஷஸ்தலம், அந்த திருமார்பு விசால வக்ஷஸ்தல சோபி லட்சணம்ட்டு அந்த திருமார்பை பார்க்கற முகத்தை பார்க்க முடியலையாம் அவளுக்கு. ஏன்னா சங்கோஷம் வேற வந்துடுத்தான், அந்த சங்கோஷத்தினால முகத்தை பார்க்க முடியலையாம். அப்படியே திருமார்பை பார்க்கறாளாம். திருப்பி மறுபடியும் திருமார்புலேருந்து இந்த பிராட்டி இருக்கக்கூடிய இடம் இல்லையாது. அதுக்கப்புறம் எம்பெருமானோட திருவாய் பார்த்தா மா சுச்சகா அப்படின்னு சொன்ன வாயாச்ச, அப்படியே அங்கே பார்க்குறா. திருப்பி அங்கே திருமார்புலேருந்து திருமுக மண்டலத்தை பார்த்து மறுபடியும் திருவாயை பார்த்து மறுபடியும் திருவடிகளை பார்க்குறா, திரு கைகளை பார்க்குறா. இப்படி எம்பெருமானோட ஒரு அவயவங்கள்லாம் பார்க்குறா. பண்ணு கருதலம்ட்டு ஒரு அடியாரால் அப்படியே சொல்லின்னு இருப்பா இல்லையா, அந்த எம்பெருமானோட ஒரு கை எப்படி இருக்கு, அந்த கையெல்லாம் வர்ணித்து விட்டு அவனது திருவாபரணங்களை எல்லாம் சொல்கிறார். மண்ணு மரகத குன்றின் மருங்கே ஓர் இந்நில வஞ்சிக் கொடி ஒன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணிமயிலாய் ஆங்கிடையே. எம்பெருமான் அப்படியே நீல மலை போல இருக்கானா. பரகால நாயக்கு எப்படி இருக்கான் அது இந்த இடத்துல ரொம்ப அருமையா நமக்கு வியாக்கியானத்துல சாதிக்கிறார். ஒரு காதலியானவ எப்படி இருக்கா, காதலனை நேருக்கு நேர் பார்க்க முடியாதான். அவனை பார்க்கச்ச ஒரு சங்கோஷம், அதற்கு மேல அவனால் சொல்ல முடியாத ஒரு உணர்வுகள், ஆனால் பார்க்க வேணும் போல ஒரு ஆசையாகவும் இருக்கு, பார்க்கவும் முடியவில்லை. கடைக்கண்ணால் பார்க்கறா. இது எப்படி இருக்கு என்றால் அப்படியே வெள்ளம் இப்படி ஓடுறது, அந்த வெள்ளம் உடைச்ச அந்த வெள்ளத்துல கால் வைக்கலாமா மாட்டாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை பண்ணுவோம். அந்த வெள்ளத்துல காலை வைக்க முடியாது, பயம் இருக்கும். ஏன்னா வெள்ளத்துல காலை வச்சுட்டா இங்கே அடிச்சுன்னு போயிட்டா என்ன அப்படி என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா அதுல இறங்கறதுக்கும் ஒரு ஆசை உண்டு, ஒரு இன்ப வெள்ளம். அதே போலதான் இந்த பரகால நாயகிக்கு எம்பெருமானோட வடிவழகலையும் அவன் திருமேனி சௌந்தரிய லாவண்யத்திலையும் அவனது திருவாபரணங்களிலும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பிராட்டியும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அனுபவிக்கலாம் போல இருக்கு, முகத்தை பார்க்க வேண்டும் போல இருக்கு. ஆனால் பார்ப்பதற்கும் சங்கோஜமாக இருக்கு. அந்த வெள்ளத்துல எப்படி போறதுக்கு பயப்படுவாளோ அதே போல இவளுக்கு இன்ப வெள்ளமாக இருப்பதால் அதில் இறங்குவதற்கும் பயமாக இருக்கிறது என்று வியாக்கியானத்துல ரொம்ப அருமையாக சாதிக்கிறார். நாரீனா முத்தமேண்டு பிராட்டி நிக்கச்ச வஞ்சி கொடியாக நிக்கிறாள். அந்த பிராட்டியும் ரொம்ப அதிர பரம ரசமாக நமக்கு அனுபவித்து கொடுக்கிறார். அந்த பிராட்டியோட அபய சோபை சமுதாய சோபைகளெல்லாம் சொல்றா. இந்த பிராட்டியை அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அப்படி பரமரசமா வர்ணிக்கிறாருங்க. பிராட்டி அதுக்கு மேல வர்ணிக்க முடியவில்லையாம், ஏன்னா வார்த்தைகளே இல்லைன்னு சொல்றார். இப்படி இந்த வடிவழகெல்லாம் பார்த்துட்டு இந்த என்னோட நெஞ்சம் இருக்கு தெரியுமா, எப்படி ஆச்சு, அழிஞ்சு போயிடுத்து என்னோட நெஞ்சம். ஏன்னா ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வாழலான்ட்டு இருக்கிற சாமான சட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு வெளியூருக்கு போய் வாழலான்னு போயிட்டு கடைசியில் அங்கே வாழ முடியாமல் நம்ம இங்கேருந்து கொண்டு போன வஸ்துவெல்லாம் அங்கே இழந்துட்டு திரும்பி வந்த அப்படி இருக்குமோ, அதே போல நான் போய் என்னோட நெஞ்சத்தை பறிகொடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நிலவை பார்த்து, இந்த நிலவும் எனக்கு வெம்மையாக இருக்கு, என்னோட நெஞ்சத்தை வாழால் அப்படி அறுப்பது போல இருக்கு, அபலையான எனக்கு பிழைக்கிறதுக்கு வழி தெரியலையேன்னு சொல்றா. ஏன்னா மன்மதனும் இவோட நெஞ்சத்தை அறுக்கிறானா, அவனே இவனுக்கு இந்த பரகால நாயகியோட நெஞ்சம்தான் இந்த மன்மதனுக்கு இலக்கு, அந்த இலக்காக இருப்பதால் அப்படியே வாழால அறுக்கிறான்ட்டு சொல்றா. அந்த மன்மதனோட வில்லு என் பேர்ல உழர்தே. இப்போ லக்ஷ்மணச்ச தீமதகான்ட்டு சீதா பிராட்டியோட பிரிவால ராமபிரான் வந்து இந்த அம்பை எய்ய தொடங்கும் பொழுது உலகெல்லாம் அழிச்சிடுறோம் பாரு, இந்த அம்பை எய்யும் பொழுது அந்த வில்ல வாங்கிட்டான் இல்லையா லக்ஷ்மணன் ஒரு நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி. அப்படி அந்த ராமனிடமிருந்து வாங்கிட்டது லக்ஷ்மணன் போல என்கிட்டந்து யாருமே எனக்கு ஒத்தாசை பண்ணலையே, இந்த மன்மதங்கிட்டேருந்து யாராவது ஒரு இல்லை வாங்கிக்க கூடாதா அப்படின்ட்டு பரகால நாயகி மேல மேல துன்புறுகிறாள். அதுக்கு மேல கல்மயமான இந்த வனத்துல இருக்கக்கூடிய இந்த தேன் அப்படியே தேனை சொரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய புஷ்பம் அப்படின்னு நறுமணமாக இருக்கக்கூடிய புஷ்பம் யாருக்குமே பயன்படாம அப்படியே உபயோகம் இல்லாம போறதா வனத்துல இருக்கக்கூடியது. அதே போல் நானும் எம்பெருமானுக்கு ஒரு பிரயோஜனப்படலையே, கல் நவிலும் காடகத்து ஓர் வள்ளி கடிமலரின் நல் நறுவாசம் மற்றாரானும் மெய்தாமே. கல் நவிலும் காடுங்கிறா, சம்சாரத்துல நாம் படுகிறோம் இல்லையா துக்கம், இந்த துக்கத்தை தான் கல் நவிழும் காடுன்றா. ஏன்னா இது எப்படி இருக்கு, பகுதா சந்தத துக்க வர்ஷினின் ஆளவந்தார். ஒரு துக்கம் இல்லைன்னா இன்னொரு துக்கம், அந்த துக்கம் முடியறதுக்குள்ள இன்னொரு துக்கம், இப்படி துக்கம் வளர்ந்துட்டே போகுமா. அதனால அந்த கல் நவிழும் காடுன்னு சொல்றா. அங்க ஒரு வள்ளின்னு சொல்றது ஒரு ஜீவன், இந்த ஜீவாத்மாவை சொல்றது, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை சொல்றா. அதே போல இந்த புஷ்பமானது தேன் நிறைந்து இருக்கிறது, நறுமணம் கொண்டு இருக்கிறது, அதை ஜீவனோட ஒரு ஞானத்தையும் இந்த நறுமணமா இருக்கு இல்லையா சுகந்தமா, அந்த சுகந்தமா இருப்பது இந்த ஞானத்தினால் பிறக்கக்கூடிய இந்த பக்தி, அந்த பக்தியைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஞானத்தினால் வரக்கூடிய பக்தி இதை எப்படின்னா பண்ணணும், பரமபுருஷனுக்கு அர்ப்பணிக்கணும் இந்த பக்தியை. நான் மற்றவர்களுக்கு போய் அந்த பக்தியை காட்டுறத காட்டிலும் எம்பெருமானுக்கே என்று இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் வீணாகி போறது பிரயோஜனப்படலைன்றத பரகால நாயகி சொல்வது. இந்த ஞானமும் பக்தியும் கொண்டு அதை நாம் எம்பெருமானுக்கு என்றே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். மேற்கொண்டு ஒவ்வொரு திவிதேச எம்பெருமானை பற்றியும் சொல்லிக்கொண்டு யுவா குமாரகா யுவதிஷ்ட குமாரின்ட்டு பிராட்டியுடன் கூடிய எம்பெருமான் திருக்கண்ணபுரத்துல மேறு மலை போல இருக்கான், எல்லார் கண்ணுக்கும் இலக்காக இருக்கான் என்று சொல்லி, மண்ணு மலர் மங்கை மைந்தன் கணபுரத்து பொன்மலை மேல் நின்றவன் பொன்மலை போல் நின்றவன் பொன்னகலம் தோயாவேல். அந்த எம்பெருமான ஆலிங்கனம் பண்ண முடியலையேன்னு தோயாவேல்ட்டு என் பரகால நாயகி அப்படியே சிதிலமா போயிட்டா போல இருக்கு. இந்த எம்பெருமான ஆலிங்கனம் பண்ண முடியலையே அப்படின்னு பஷ்ய லக்ஷ்மண புஷ்பாணி நிஷ்பலானி பவந்திமே அப்படின்ட்டு சக்கரவர்த்தி திருமகன் ராமபேர இளைய பெருமாள் கிட்டக்க ஐயோ இந்த புஷ்பங்கள்லாம் உபயோகம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொன்னது போல தனக்கும் எந்த பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு சொல்றா. இரண்டாவது, தனக்கு மூப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றது, இந்த மூப்பு வருவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு மருந்து யாராவது கொடுங்கோன்னு கேட்கறா பறக்கால நாயகி. மண்ணு மருந்து அறிவீர் இல்லையேன்னு கேட்கறா. உடலை தீர்த்து வைக்கும் இந்த யாராவது கடகர்கள் யாரும் இல்லையான்றது போல கேட்டு அபலையானான் அந்த எம்பெருமானை பெற்றே தீர வேண்டுமேன்னு சொல்லி அந்த நிலாவோ சந்தனமோ இந்த அன்றில் பறவைகளோ அதெல்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, இந்த எம்பெருமானால என் பையில படையெடுத்துன்னு வந்தது மாதிரி இருந்தது. ஏன்னா காதலை உண்டு பண்ணியவன் அந்த எம்பெருமான் தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழகான பல ரசமான விஷயங்களை அருளை செய்கிறாள் பரகால நாயகி. அதுக்கப்புறம் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் சொல்றார். ஏன்னா இந்த எம்பெருமான் என்ன பண்ணானா, பார்த்த உடனே அப்படியே அழகில் மயக்கிடுவானாம், தன்னை பெற வேண்டும் என்னை உருணையவை உண்டாக்குவான், அதுக்கப்புறம் இவனை பெற்றால் அல்லாது நான் தீராதுன்ற மாதிரி மணல் எடுக்க வைப்பானா நம்மளை. அதனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் முடிசூட்டி கொண்டு இருக்கான். ஏன்னா நம்மளை மடல் எடுக்க வைத்து அவன் முடிசூட்டி கொண்டான் என்று பரகால நாயகி சொல்கிறாள். நம்ம நலிஞ்சு போகணுமா அப்படின்னு நம்ம ஆசைப்படுறான்னு சொல்கிறாவோ, அதனால் நம்மளை நலிஞ்சு போக வச்சு அது நம்மளால் முடியல இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணிட்டானா முடிசூட்டி கொண்டானா மன்னன் ஆகிவிட்டான் என்று சொல்கிறார். அதான் இது விளைந்த மன்னன்ட்டு சாதிக்கிறது வியாக்கியானத்தில் அப்படி அழகாக சாதித்திருக்கிறார்கள். அதற்கு மேல் அவன் என்ன பண்ணுறான், திருத்துழாய் மாலை அந்த நருந்துழாய் அந்த மாலை வந்து இவன் சாத்தி கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். அந்த மாலை வந்து இவளுக்கு பரகால நாயகி எப்படி தோன்றுகிறதா, ஐயோ இவனுக்கு இது பிரம்மாஸ்திரம் போல இருக்கே அப்படின்றால. என்ன அது அப்படி ஒரு சர்வகந்தமாக அவளோட திருமார்பலை தரிச்சுன்றதுனால அப்படியே சுகந்தமாக இருக்கு. ஆனால் என்ன அர்த்தம் இது உள்ளுக்குள்ளன்னா, இந்த துளசி மட்டும் இவன் திருமார்பல் இருந்து கொண்டு இப்படி வாழ்கிறதே, இந்த பறக்காளனாகிய நான் எனக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் இல்லையே, நான் வாழக்கூடாதா, அந்த துளசி பெற்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்காதா, அவன் அந்த துளசிக்கு தான் அந்த திருமார்பை அலங்கரிக்க வேண்டுமா என்பது போல பறக்காள நாயகி கேட்கிறாள். அதுக்கு மேல பறக்காள நாயகிக்கு எப்படி கையும் மடலும் இருக்கோ அது போலத்தான் இந்த எம்பெருமானுக்கு முடியும் மாலையும் இருக்கிறது என்று சொல்லி, அவன் எதுக்கு மாலை அணிஞ்சின்னு இருக்கான் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரசமாக இங்க சொல்கிறார்கள். ஒரு தன்னை மடல் எடுக்க செய்துட்டும் அவன் அதுல வந்து வெற்றி பெற்றுட்டானான், அதனால அந்த வெற்றிக்காக அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த மாலையை அணிந்திருக்கிறான் என்று பரமரசமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக சொல்லி கொண்டு போகிறாள். மாமதிகோல் முன்னமெடுத்த முகில் வண்ணன், இந்த மாமதின்னு சொல்ற மதிய, ஏன்னா சந்திரனோட துன்பத்தை வந்து எம்பெருமான் போக்கினான், அப்படிப்பட்டவன் அவளைகளை பாதிப்பதில் மிக பெரியதாக இருப்பான் அப்படின்றதுனால இந்த சந்திரனை வந்து ராகுட்டேந்து காப்பாத்தினான், அப்ப சர்வ ரக்ஷகன், அவன் ஒரு உபகாரன். ஆனால் இந்த எம்பெருமான் இப்பொழுது அப்படி இல்லை, அப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்தான், சந்திரனுக்கே உபகாரனாக இருந்தவன். ஆனா இப்ப என்ன பண்ணான் தெரியுமா, ஒன்னும் பண்ண முடியல, என்னை கைவிட்டு விட்டான். அப்போ பிரயோஜனாந்தரபரரை மட்டும்தான் ரட்சிப்பானா, அனன்ய பிரயோஜனையாக இருப்பவளை ரட்சிக்காமல் விட்டு விடுவானா என்று கேட்கிறாள். ஒரு காரியத்தை உத்தேசம் பண்ணி எம்பெருமான யார் சரணம் அடைகிறார்களோ அவர்களை மட்டும்தான் காப்பாற்றுவானா, எனக்கு எந்த காரிய உத்தேசமே கிடையாது, ஸ்வயம் பிரயோஜனமாக நான் எம்பெருமான் தான், ஆறும் பேரும் அவனே என்று இருக்கக்கூடிய என்னை கைவிட்டு விடுவானா என்று கேட்கிறாள். முகில் வண்ணன் சொல்றா, இங்க ரொம்ப அழகா சொல்றா, ஏன்னா மேகத்தோட குணம் கொண்டவனா எம்பெருமான்ட்டு ஒரு இகழ்ச்சி மாதிரி தெரியுது நமக்கு, ஆனால் இகழவில்லை. என்னன்னா மேகம் என்ன பண்ணும், எப்பவுமே ஒரே இடத்துல பொழியாது, மழை பெஞ்சா சில சமயம் ஜலத்திலேயே மழை பெய்யும், அப்போ நிலத்தில் பொழியாது, நிலத்தில் பொழியிற சமயத்தில் ஜலத்தில் பொழியாது, ஒரு இடத்துல மழை பெய்யும் இன்னொரு இடத்துல மழை இருக்காது. அதை மாதிரி இங்கே அவன் மேகத்தின் குணம் கொண்டவன் இங்கே எப்படி சொல்கிறா பறக்கால நாயகி என்றால், இந்த ஜலத்தில் மழையை பொழிஞ்சு அந்த நிலத்தெல்லாம் காய விட்டுடுமா, அதுக்கு வந்து அப்போ பகுத்தறிவு கிடையாது, ஏன்னா எங்க பொழியணும் எங்க பொழியக்கூடாதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டே போறா. ஏன்னா இவன் இவளுக்கு ஒரு தாபத்துல இருக்கிறதுனால இவளுக்கு வேணும் எம்பெருமானோட கருணை மழை வேணும், ஆனா தனக்கு அந்த கருணை மழை அவன் பொழியாததுனால எப்படி மழை நிலத்துல பொழியாம ஜலத்துல பொழிஞ்சு அது வீணாகி போகிறதோ அதே போலதான் என்னுடைய நிலைமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த இதிகாச புராண கதைகளை மறுபடியும் சொல்லுகிறார். ராவன் ராவணனை வென்றதை சொல்கிறாள், நரசிங்கமூர்த்தியாக அவதரித்து அவன் செய்த சாகசத்தை சொல்கிறாள், வராக ரூபம் கொண்டு இந்த பூமியை பெயர்த்து எடுத்ததை சொல்கிறாள், வானவர்க்கு இன்னமதம் ஊட்டிய அந்த சரித்தங்களை சொல்கிறார். மேற்கொண்டு வாமன வேஷம் கொண்டு பிரம்மச்சாரியார் இந்த மகாபலி யாகசாலிக்கு எழுந்தொருளியது ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். என்னுடைய பாதத்தால் யானலப்ப மூவடி மண்ணா தருக, அந்த விபவாவதார சேஷ்டிதங்களை அழிக்கிறேன்றதுனால இப்படி நீர்மை குணம் எல்லாம் வெள்ளமிடும் அர்ச்சாவதாரங்களை வரிசையாக சொல்கிறார். மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை, பொன்னி மணி கொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை, தென்னன் குறுங்குடியுள் செம்பவள குன்றினை, மன்னிய தன் சேரை வள்ளலை. இவன் எனக்கு இந்த அம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரகாலன் ஐயா எல்லாத்தையும் சொல்றான். இவன் ஒரு ஏமாத்து பேர் வழின்னா இவன் இவன் பேசுறது எதுவுமே உண்மை கிடையாது. இவன் பேசினா நீங்க எல்லாம் நம்பிடாதீங்க. இவன் பேசுறது எல்லாம் ஏமாற்று. இங்க ஒண்ணு சொல்லுவான், ஆனா அது செய்ய மாட்டான். இவன்கிட்ட கல்யாண குணங்கள்லாம் இருந்தது, ஆனால் இப்போ இல்லை, அதெல்லாம் காணாமல் போயிடுத்து, தொலைஞ்சு போயிடுத்து அப்படின்னு பரகாலன் ஆகி சொல்கிறார். ஏன்னா ஸ்ரீயப்பதியாக திருவண்ணகரில் பொன்மலை மேல் இருப்பவன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொன்மலை மேல் திருவண்ணகரில் இருப்பவன் இடத்துல வியாக்கியானத்தில் சொல்லும்போது பிரணயினி பக்கலிலே முகம் பெற்று மதிப்பவனானவன் சொல்கிறார். ஏன்னா அதே பிராட்டினால தான் அப்படி உஜ்வலமாக இருக்கான் நான் எம்பெருமான். அப்படி உயர்ந்த ரத்தனங்களை எல்லாம் கொண்டு இந்த காவேரி என்ன பண்ணுறது, அப்படியே காவிரி வெள்ளம் அடிச்சுட்டு வர மாதிரி இந்த ரத்தனத்தெல்லாம் கொண்டு வந்து தொல்றதா திருக்குடந்தையில், அந்த திருக்குடந்தையில் அப்படியே தன்னோட களைப்பெல்லாம் போக்குற மாதிரி வந்தவர்களின் களைப்பையும் போக்குபவன் எம்பெருமான். ஆனால் தன் களைப்பை போக்குவதற்காக என்ன எத்தனையோ நடந்த கால்கள் நொந்தவோன்ட்டு எங்கெங்கேயோ போயிட்டு வந்தான் இல்லையா, எத்தனையோ அவதாரங்களை எடுத்து எத்தனையோ அரக்கர்களை அழித்து அந்த சிரமம் தீர அப்படியே இங்க திருக்கண் வளர்கிறான், இந்த அப்படியே சாய்ந்து இருக்கிறான்னு சொல்றா. அப்படி மடலெடுத்து பெற வேண்டிய வடிவழகுடைய செம்பவல குன்று போய் விலக்ஷணமாக திருக்குறுங்குறியில் எழுந்தருளியவன், அதுக்கு மேலே ஒரு திவ்யதேசியத்தையும் சொல்லும் பொழுது அடியார்களுக்கு தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு உதாரண குணம் படைத்த திருச்சேரை எம்பெருமானை ஜலசமிருத்திகள் உடைய திருவாளியில் இப்படின்ட்டு ஒவ்வொரு திவ்யதேசமாக சொல்லி கொண்டு போய் அவனது வைபவங்களை எல்லாம் சொல்லி அவனது சரித்திரங்களை எல்லாம் சொல்லி கணமங்கை கற்பகம் சொல்ற மண்ணும் அரங்கத்தெம் மாமணி அப்படின்னு சொல்ற கோவலூர் மண்ணும் இடைகழியம் மாயவனை, தென்தில்லை சித்திர கூடத்தன் செல்வனை, மின்னி மழை தவழும் வேங்கடத்தம் வித்தகனை. அப்படி தென்தில்லை சித்திர கூடத்துல எப்படி இருக்கானா, அழகான தில்லை திருச்சித்திர கூடத்தில் மாபெரும் செல்வத்தை உடையவனாக சாய்ந்திருப்பவன் அவனோட அழகு சமிருத்திய சொல்ற. அது இவனேதான் திருமலையில் இந்த சன்னதியில் இருந்துப்பவன். இந்த சன்னதியில் எப்படின்னா அச்சயத்தனமான மேகம் கூட ஒரு மின்னல் அந்த கதவு துவாரம் வழியா உள்ளப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி இருக்குமா, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானோட வைபவத்தை சொல்லி திருமையத்து இந்நமுத வெள்ளத்தை ரொம்ப பரம போக்கியமா திருமையத்தில் எழுந்தொருளி இருப்பவன் இந்தலூர் அந்தனனை, மொழி களத்து விளக்கினை, புல்லாணி தென்னன் தமிழின் வடமொழியை, நாங்கூரில் மண்ணி மடிமான கோயில் மணாலனை, நன்னீர் தலைச்சங்க நான்மதியை, நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை அப்படின்னு சொல்லி இந்த திருப்புல்லாணியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சம்ஸ்கிருத ரூபமாகவும் திராவிட ரூபமாகவும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கா. என்ன அப்படியே இரண்டு விதமாகவும் அந்த ஊரில் எல்லாரும் எழுந்தொழி இருந்து அவனுக்கு எம்பெருமானுக்கு அந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது. அதுக்கு மேலே அழகான ரூபத்தோட தலைச்சங்க நான்மதியத்தில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு அப்படி நிலவு இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு அழகு வெள்ளத்தில் இருப்பவனை அப்படின்னு நான் வணங்கும் சௌரியை மணிமாட கோயிலில் மடலெடுக்க வைத்த மணாலனைன்னு சொல்கிறா. என்ன இங்கே மணாலன்றது திருநறையூர் எம்பெருமானை என்ன சொல்கிறா, எதனால் காரணம், அதுவும் ரசமான ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா நாச்சியார் கோவில் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த நாச்சியார் கோயிலில் பிரதானமானது என்னென்னா நாச்சியார் தாயாருக்கு தான் பெரிய விராட்டி மகாலட்சுமி, அவளுக்கு தான் பிரதானம். அதனால் இங்கே எப்படி இருக்கானா எம்பெருமான், பிராட்டியின் ஆணையாய் தன்னானை செல்லாத மணவாள பிள்ளை என்று சொல்கிறார். தாயாரோட திருக்கை தான் ஓங்கி இருக்குமா. அதனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அங்க சொல்றா, நிறுதி செய்ய போக்கியமான திவ்ய மங்கள விக்கிரகமாக தன்னை காட்டி எனக்கும் நிர்வாகனாய் எழுந்தருள் இருப்பவனின் சொல்லி அவனை பத்தி எல்லாம் சொல்லி என்னோட நிலைமையை சொன்னா அவன் திரு கடாட்சத்தையும் அவனோட திரு மார்பையும் கொடுத்து என்னை உயிர் பெற செய்யலைன்னா என் உயிர் என் உடலில் இருக்காது என்று சொல்கிறாள். என்ன சொல்லிட்டு மேலே சொல்கிறா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்னை போல அவன்கிட்ட பல பேர் மனசை பறி கொடுத்தவாள்லாம் இருக்கா, அவள்கிட்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா, பெண்களே உங்களையும் கிட்ட வந்து உங்களை அல்லாத அறியேன்னு சொல்லுவான். இவன் உங்கள்கிட்ட காதல் கண்டவன் போல் பாவிப்பான், ஆனால் அவன் பேசியதெல்லாம் எப்படின்றத நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்கோ நான் சொல்ல போறேன், என்ன சொல்ல போறேன் தெரியுமா? இவன் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அங்கெங்கெல்லாம் சென்று மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும் அப்படின்ட்டு அவனோட இது கல்யாண குணங்கள்லாம் எப்படின்றத நான் அங்கங்க சொல்றேன். அவன் அவதாரம் பண்ணச்சா என்னென்ன சேட்டிதங்கள்லாம் பண்ணான்னு நான் சொல்றேன் பார். கண்ணனாய் அவதரித்த போது அவன் என்ன தீம்பு செய்தான்றதை வெளிப்படுத்த போறேன். ராமாவதாரத்துல சூர்பனையோட மூக்கு அறுத்தான் இல்லையா, அதையும் சொல்ல போறேன். ஏன்னா இவன் என்ன பெரிய மூக்கெடுத்தான், சூப்பனை ஒத்தி ஆசைப்பட்டு வந்தவனே வேண்டாம்னு சொல்லி அறுக்கு மூக்க அறுக்கிறதா ஒரு வீர லட்சணம் அப்படின்ட்டு எடுப்பு எடுக்கிறது போல் பேசுகிறார். அதற்கு மேல சொல்றார், இன்னும் எத்தனையோ சரிதங்கள் இவனை பற்றியெல்லாம் இருக்கின்றன, நான் இவற்றையெல்லாம் வாய் பிதற்றி அப்படி சொல்லிட்டு முளைத்து ஓங்கி நிலை நின்ற பனைமடலை கொண்டு லோகத்தார் அறியும்படி மடல் ஊர்வன்ட்டு சொல்றார். மற்றி வைத்தான் உண்ணி உளவா உலகறிய ஊர்வன் நான், முன்னி முளைத்தெழுந்து ஓங்கி ஒளி பறந்த மண்ணிய பூ பெண்ணை மடல் என்று சொல்லி முடிக்கிறாள். ஏன்னா திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்து எம்பெருமானோட வடிவழகில் அப்படியே இன்புற்றவர். அதனால இந்த எம்பெருமானை பற்றுவது நமக்கு ரொம்ப எளிமையாக சுலபமாக இருக்க வேண்டும் அப்படி என்பதற்காக அந்த எம்பெருமானோட கல்யாண குணங்களும் அவனோட திவ்ய மங்கள விக்கிரகமும் நமக்கு ஒரு அவலம்பமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த பெரிய திருமடலில் கல்யாண குணங்களை காட்டி திவ்ய சரித்தங்களை சொல்லி அவனோட பரத்துவத்தையும் நமக்கு காட்டி கொடுத்து அவனது திருவடிகளே புகழ் என்பதை இந்த இதிகாச புராணங்களை சொல்வது போல ஆழ்வார் அருளி செய்து தன்னுடைய மடலை நிறைவு செய்கிறார். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.